أعوذ بالله من الشيطان الرجيم. للرجال نصيب مما ترك الوالدان والأقربون وللنساء نصيب مما ترك الوالدان والأقربون مما قل منه أو كثر نصيبا مفروضا. وقال النبي محمد صلى الله عليه وسلم: تعلموا الفرائض وعلموها الناس فإني امرؤ مقبوض، أو كما قال عليه الصلاة والسلام. இன்றைய ஜுஹர் பயானுடைய தலைப்பு: அனந்தர சொத்துக்களை சரியான முறையில் பங்கு வைப்பதும் அதை தவறும் பட்சத்தில் ஈருலகிலும் ஏற்படக்கூடிய பயங்கரமான ஆபத்துக்களையும் பற்றி. கண்ணியமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். ஆனால் நம்முடைய செய்யக்கூடிய நன்மைகள் அது பிரயோஜனம் அளிப்பதை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சில விடயங்களுடன் அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கிறார். மார்க்கம் என்பது வெறும் ஒரு இபாதத்துக்குரிய பெயர் அல்ல, எல்லா பகுதியிலேயும் உள்ள வழிகாட்டலுக்குரிய பெயர்தான் இஸ்லாமிய மார்க்கம். ஒரு மனிதன் பிறந்து அதான் இகாமத் சொல்லப்பட்டதிலிருந்து அந்த மனிதன் வஃபாத்தானதன் பின்னால் அவன் விட்டு செல்லக்கூடிய அந்த சொத்துக்களை உரியவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் வரையுள்ள ஒரு வாழ்க்கை திட்டத்துக்கு பேர்தான் இஸ்லாம். இதில் ஒரு மனிதன் எந்தளவு தூரம் எல்லா பகுதியிலையும் கவனம் செலுத்துவானோ அந்த அளவுக்கு அந்த மனிதனுக்கு உலகத்தில ஆகரத்தில வெற்றி வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒன்றுதான், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வருமான வழிகளில் செலுத்த வேண்டிய கவனம். ஏன் இதற்கு இஸ்லாம் அதிகூடிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றதென்றால், ஒரு மனிதன் தன்னுடைய வருமான வழியில் முக்கியத்துவம் செலுத்தவில்லை, அவனுடைய வருமான வழி பிழையான முறையில் அமைந்திருக்கிறது என்றால் அவன் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலும் அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்பட மாட்டாது. அவன் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தும் தலைக்கு மேலால் உயர்த்தப்பட மாட்டாது. அதனால் தான் ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், மக்களை பார்த்து: ஏ மக்களே, இன்னக்கும் தஃபுலூன அன் அஃலி தீனிக்கும், நீங்கள் அனைவரும் தீனுடைய நிறைய காரியங்களில் ஈடுபடுகிறீர்கள், அமல்களில் ஈடுபடுகிறீர்கள், ஆனால் எது ஆக சிறந்ததாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட தீனுடைய ஒரு காரியத்தை நீங்கள் பொடுபோக்காக கவனையீனமாக விட்டுவிடுகிறீர்கள் என்று கூறிய நேரத்தில் அங்கிருந்த மக்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹ் என்ன சொல்ல வருகிறார்கள், தீனுடைய நிறைய காரியங்களில் ஈடுபடுகிறீர்கள், எது சிறந்த காரியமோ அதில் பொடுபோக்கு செய்கிறீர்கள், சிந்தனையற்றிருக்கிறீர்கள் என்று கூறிய நேரத்தில் மக்களுடைய சிந்தனைகள் குழம்பி போயின. கேட்டார்கள் ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில், சொல்வதை தெளிவாக சொல்லுங்கள். சொன்னார்கள், நீங்கள் எவ்வளவு அமல்கள் செய்கிறீர்கள், ஆனால் வஹுவல் வரா, கொடுக்கல் வாங்கலில் வருமான வழிகளில் நீங்கள் பேணுதல் காட்டாமல் இதை செய்கிறீர்கள் என்றால் எந்த ஒரு அமலும் அல்லாஹ்விடத்திலே போவையடையாது. எனவே மார்க்கத்தில் ஆக சிறந்த ஒரு அமல் இருக்குமென்றால் ஒரு மனிதன் வருமான வழியில் செலுத்த வேண்டிய கவனமும் அதில் இருக்க வேண்டிய பேணுதலும் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இதனால் தான் பார்க்கலாம் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்களில் இருந்து பின்னால் வந்த எல்லா சாலிஹீன்களும் இபாதத்திலே அவர்களுக்கு இருந்த கவனத்தை விட ஒருபடி மேலாக வருமான வழியிலே கவனம் இருந்திருக்கிறது. ஒரு இபாதத் தவறி போனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கவலையை விட ஒருபடி மேலாக வருமான வழியில் பிழை ஏற்பட்டால் அவர்களுக்கு கவலை இருந்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏராளமான சரித்திரங்கள் ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரி ஷெரீஃபிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு நாள் தினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பக்கத்திலே ரசூலுல்லாஹ் உறங்குகிறார்கள். தூக்கம் வரவில்லை, படுக்கையில் புரண்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இதை கவனித்து விட்டு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏதும் கவலையா? தூக்கம் வரவில்லையே, புரண்டு கொண்டிருக்கிறீர்களே. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பதிலாக சொன்னார்கள்? சுபஹானல்லாஹ். சொன்னார்கள், ஆயிஷாவே, இன்று பகல் நேரம், சரியான பசியாக இருந்தது. வீட்டுக்கு நான் வேகமாக வந்து கொண்டிருந்தேன். வரும் வழியிலே ஒரு பேரீச்ச பழம் விழுந்து கிடந்தது. அதில் மண் படிந்திருந்தது. ஒரு பக்கம் அது வீணாகிவிடக் கூடாது என்ற கவனம், இன்னொரு பக்கம் எனக்கு இருந்த பசி. அதிலிருந்த மண்ணை நான் தட்டிவிட்டு அந்த பேரீச்ச பழத்தை பசிக்காக சாப்பிட்டு விட்டேன். இப்பொழுது என்னுடைய உள்ளத்திலே எண்ணம் ஏற்படுகிறது, நான் சாப்பிட்ட அந்த பேரீச்ச பழம் ஏழைகளுக்கு சொந்தமான ஜகாத்துடைய பேரீச்ச பழமாக இருக்கலாமோ? ஜகாத்தை அல்லாஹ் எனக்கு ஹராமாக்கி இருக்கிறான். எனவே ஒரு ஏழைக்குரிய பேரீச்ச பழத்தை நான் சாப்பிட்டிருந்தால் அல்லாஹ் தடுத்த ஒன்று என்னுடைய தொண்டைக்கு கீழால் இறங்கிய குற்றம் ஏற்படுமே, இதை எண்ணி எனக்கு தூக்கம் வரவில்லை, நான் சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் அவர்கள் யார்? ஒரு நபிக்குரிய வலை விளக்கிறம் என்ன? ஒரு நபி என்றாலே மஸூமும் மினல் ஹதா, பாவத்தில் பாவம் நடக்க முடியாது, பாவத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்கள். அப்படிப்பட்ட நபியும் கூட வருமான வழியில் இந்த அளவுக்கு சிந்தித்திருக்கிறார்கள் என்றால், நபிமார்களுடைய ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமல்கள் என்ன? இரவெல்லாம் கால் வெடிக்கும் வரையில் நின்று வணங்கக்கூடியவர்கள். அவர்களுடைய அமல்கள் எண்ணிக்கையிலும் அதிகம், தன்மையிலும் வித்தியாசம். அப்படிப்பட்ட நபி, அந்த நபியுடைய காலத்திலே பிழையான வருமானங்களுக்குரிய சூழலும் மிக குறைவாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தன்னுடைய வருமானத்தில் இந்த அளவுக்கு அவர்கள் சிந்திக்கின்றார்கள் என்றால், நம்மை போன்றவர்கள் எந்த அளவுக்கு சிந்திக்க வேண்டும்? நம்முடைய அமல்களுடைய எண்ணிக்கை என்ன? நம்முடைய அமல்களுடைய தன்மை என்ன? நம்முடைய நாம் வாழக்கூடிய சூழல் சிந்தித்து பாருங்கள், எந்த அளவுக்கு பிழையான வருமானங்களுக்காக அழைப்பு விடுக்கக்கூடிய பயங்கரமான ஒரு ஆபத்தான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய வருமானங்களில் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் நபியாக இருந்து கொண்டு இந்த அளவுக்கு கவலை கொள்ள வேண்டும்? நபி அவர்கள் விளங்கி இருந்தார்கள், வருமான வழி பிழையாக இருக்கும் பொழுதே, வருமான வழியுடைய விடயத்தில் சாதாரண மனிதனுக்குரிய அல்லாஹ்வுடைய கட்டளையும் ஒன்றுதான், ஒரு நபிக்கும் கூட அல்லாஹ்வுடைய கட்டளையும் ஒன்றுதான். நபி அவர்கள் இதிலே வித்தியாசம் இல்லை என்பதை விளங்கி இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரா அல் முஃமினூனில் நபிமார்களை பார்த்து சொல்கிறான், யா அய்யுஹர் ருசுலு குலூ மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா. ஏ ரசூல்மார்களே, நபிமார்களே, நீங்கள் நாங்கள் அளித்தவைகளில் சரியான வருமானத்திலிருந்து சாப்பிடுங்கள், ஹலாலானதிலிருந்து சாப்பிடுங்கள். இன்னி பிமா தஅமலூன அலீம், நீங்கள் எதை சரியான வருமானத்திலிருந்து பிரித்தெடுக்கிறீர்கள் என்பதை நான் மிகவும் அறிந்தவனாக இருக்கிறேன். இது நபிமார்களுக்கு அல்லா சொன்னது. சூரா அல் பக்ராவிலே அல்லாஹ் சாதாரண முஃமின்களை பார்த்து சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும். ஏ ஈமான் கொண்ட மக்களே, நாங்கள் உங்களுக்கு அளித்தவைகளில் எது வருமானம் மார்க்கம் அனுமதித்த முறையில் இருக்கிறதோ அப்படிப்பட்ட வருமானங்களிலிருந்து, ஹலாலிலிருந்து நீங்க சாப்பிடுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நபிமார்களுக்கும் இட்ட சட்டம் உண்டு, சாதாரண முஃமின்களுக்கும் இட்ட சட்டம் உண்டு என்பதை ரசூலுல்லாஹ் புரிந்து கொண்டார்கள். கண்ணியமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சாலிஹீன் என்ற பட்டியலில் பெயர் பெற்ற அனைவருக்கும் இந்த சிந்தனை இருந்தது. ஒரு முஃமின் வருமான வழியில் தான் கவனம் செலுத்துவது மட்டுமல்ல, தனக்கு கீழால் உள்ள குடும்பத்தாரையும் இதிலே கவனம் உள்ளவர்களாக ஆக்குவது அந்த முஃமினுடைய பொறுப்பாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பல உதாரணங்களை பார்க்கலாம். ஆச்சரியம், புகாரி ஷெரீஃபிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஹதீஸை 10 இடங்களுக்கும் மேலாக திரும்ப திரும்ப பதிவு செய்து இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வீட்டுக்கு வருகிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா நபியுடைய முகத்திலே பசியுடைய அடையாளங்களை கண்டுகொண்டு வீட்டிலிருந்த மாவை குழைத்து உடனடியாக ரொட்டி சுடுகிறார்கள். ரொட்டி சுட்டு ரசூலுல்லாஹ்க்கு வைக்கிறார்கள். நபி அவர்களுக்கு கொடுப்பதற்கு ஆணம் இருக்கவில்லை. ஜெய்தூன் எண்ணெயை தவிர அவர்களுக்கு ஆணமாக எதுவும் இருக்கவில்லை. ஜெய்த்தை வைத்து ரசூலுல்லாஹுக்கு கொடுக்கிறார்கள். நபி அவர்கள் அந்த ரொட்டி துண்டுகளை நபி அவர்கள் ஜெய்த்திலே தொட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சாப்பிட ஆரம்பித்ததும் கேட்கிறார்கள், ஆயிஷாவே, வீட்டுக்கு உள்ளாலிருந்து இறைச்சி சமைக்கப்படக்கூடிய வாடை வருகிறதே, இறைச்சி சமைக்கப்படுகிறதா என்பதாக கேட்கிறார்கள். சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், ஆம், வீட்டுக்குள் இறைச்சி சமைக்கப்படுகிறது. நபி அவர்கள் இந்த கருத்துப்பட சொன்னார்கள், நீங்கள் ஆரம்பத்தில் கூடியிருந்தால் சற்று பொறுமையாக இருந்து ரொட்டியை இறைச்சியுடன் ருசியாக சாப்பிட்டிருக்கலாமே. அந்த நேரத்தில் ஒரு பெண்ணுடைய கவனத்தை பாருங்கள், ஒரு குடும்ப தாயுடைய கவனத்தை பாருங்கள். சுபஹானல்லாஹ். சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த இறைச்சியுடைய நிலை என்ன தெரியுமா? எம்முடைய அடிமை பரீரா, அந்த அடிமைக்கு இந்த இறைச்சியை யாரோ ஒருவர் சதக்காவாக கொடுத்திருந்தார். அந்த சதக்காவாக கிடைத்த இறைச்சியை பரீரா எனக்கு கொண்டு வந்து தந்தால், எனவே எனக்கு தெரியும் அல்லாஹ் உங்களுக்கு சதக்காவை ஹராமாக்கி இருக்கிறான். பரீராவுக்கு கிடைத்த சதக்காவை நான் சொல்லாமல் உங்களுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் சமைத்து ருசியாக தந்திருக்கலாம். ஆனால் தந்திருந்தால் அல்லாஹ் தடுத்த சதக்காவை நீங்கள் சாப்பிடுவதற்கு நான் காரணமாக இருப்பேன், அந்த குற்றத்துக்கு நான் ஆளாக இருப்பேன், எனவே நான் அதை மறைத்து ஒழித்து வைத்தேன் என்றார்கள். கண்ணியமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு பெண்ணுக்கு இருந்த கவனத்தை பாருங்கள். சுபஹானல்லாஹ். ஒரு வீட்டு தாய்க்கு, வீட்டுடைய பொறுப்பாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இந்த கவனம் இல்லை என்றால் மார்க்கத்தை தவறாக விளங்கி சில வேளை தன்னுடைய கையாலே தன்னுடைய குழந்தைகளுக்கும் தன்னுடைய கணவனுக்கும் தன்னுடைய பெற்றோர்களுக்கும் பிழையான வருமானத்திலிருந்து உண்ண கொடுத்து விடுவாள். இதன் காரணமாக முழு குடும்பமுமே அல்லாஹ்வுடைய துஆ, அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லாத துஆக்கள் மேலே எழாத இப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக மாறிவிடும். எனவே நபியுடைய மனைவிமார்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருந்தார்கள். கண்ணியமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, வருமான விடயத்தில் கவனம் செலுத்துவதே இது மிக முக்கியமான ஒரு விடயம். ஒரு சஹாபி வருகிறார், ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு, வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், உதுஉ அல்லாஹ் அன் யஜ்அலனி முஸ்தஜாப அத்தஅவா, எப்பொழுதுமே நான் துஆ கேட்டால் உடனடியாக அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு அடியானாக அல்லாஹ் என்னை ஆக்குவதற்கு நீங்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்களேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்க நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? இத்தனை ஹஜ்ஜுகள், இத்தனை உம்ராக்கள், இத்தனை ரகஅத்துக்கள், இத்தனை தஸ்பீஹாத்துக்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அத்திப் மத்அமக் தகுன் முஸ்தஜாப அத்தஅவா, உன்னுடைய உணவை நீ ஹலாலாக ஆக்கிக்கொள், உன்னுடைய உணவை ஹலாலான மார்க்கம் அனுமதித்த வருமானத்திலிருந்து ஆக்கிக்கொள். அப்படி ஆக்கி கொண்டால் தகுன் முஸ்தஜாப அத்தஅவா, எப்பொழுது கையேந்தினாலும் துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அடியானாக நீ ஆகிவிடுவா என்றார்கள். கண்ணியமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் பிழையான வருமானத்திலிருந்து தான தர்மம் செய்கிறான், இந்த தான தர்மத்தை அல்லாஹ் என்றும் ஒப்புக்கொள்ள மாட்டான். திருமிதி ஷரீஃபுடைய ரிவாயத்திலே வந்திருக்கிறது, லா துக்பலு ஸலாத்தும் பிகைரி துஹூரின், அல்லாஹ் வுது இல்லாமல் தொழுகையை ஏற்க மாட்டான். இதே போலவே வலா சதகத்தும் மின் உலூலின், பிழையான வருமானத்திலிருந்து கொடுக்கக்கூடிய சதகாவையும் அல்லாஹ் எடுக்க மாட்டான், அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். கண்ணியமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான பகுதிகளிலிருந்து பிழையான வருமானங்கள் கலக்கக்கூடியதை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாகவும் சொன்னார்கள், கியாமத் சமீபமாகும் பொழுது ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே வட்டியுடைய புகையாவது ஒவ்வொருவருடைய வருமானத்திலும் கலந்திருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிழையான வருமானத்துக்கு இந்த அளவுக்கு கியாமத் நெருங்கும் பொழுது பயங்கரமான அழைப்புகள் விடுக்கப்பட்டு மக்கள் சிக்குண்டுவார்கள் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த பிறையான வருமானத்தில் மிக முக்கிய இடத்தை வகிக்கக்கூடியதுதான் அனந்தர சொத்துக்களில் ஏற்படக்கூடிய பிழை. அனந்தர சொத்துக்களில் ஏற்படக்கூடிய பிழை. கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் வெறும் அந்த மனிதனுக்குரிய தொழுகை நடத்தி கஃபன் செய்து குளிப்பாட்டி விட்டு அடக்குவது மாத்திரமல்ல பொறுப்பு. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒரு மையத்துடைய மூன்று மிக முக்கியமான பொறுப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதில் ஒன்று, அந்த மையத்துக்கு இருக்கக்கூடிய கடன்கள் சரியான முறையில் கணக்கு பார்க்கப்பட்டு அதை சரியானவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், அதை நிறைவேற்றப்பட வேண்டும். இதை அல்லாஹ் கட்டாயமாக ஆக்கியிருக்கிறான். ஒரு மனிதன் கடனாளியாக மரணித்து விட்டால் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அந்த மனிதன் ஏற்பாடுகளும் செய்யாமல், அதற்கு யாரையும் பொறுப்பு சாட்டாமல், வசியத்தாகவும் எதையும் சொல்லாமல் திடீரென்று ஒரு மனிதனுக்கு மரணம் வந்து விடுகிறது என்றால் இது மிக பயங்கரமான ஆபத்து. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், ஒவ்வொரு மூன்று நாளைக்கு ஒருக்கமாவது ஒரு மனிதன் அவன் தூங்கும் பொழுது தன்னுடைய வசியத்தை தன்னுடைய தலையணைக்கு கீழால் எழுதி வைத்து உறங்கட்டும் என்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய கடையில ஸ்டோக் எடுத்து கணக்கு பார்க்கறது போல, லாப நஷ்டங்களை பார்க்கறது போல, ஒவ்வொரு மனிதனும் தனக்கு வரவேண்டிய கடன்கள், தான் கொடுக்க வேண்டிய கடன்கள், தான் பிறர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இவைகளை வசியத்தாக எழுதி வைக்காமல் மூன்று நாளைக்கு மேலால் உறங்கக்கூடாது என்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எண்ணிமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, கடன் என்பது சாதாரணமான ஒரு பாவம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்யக்கூடிய அந்த மனிதனுக்கும் சொர்க்கம் செல்வதற்கு தடையாக ஆகக்கூடியதே கடன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கடனை நிறைவேற்றுவது இது மிகப்பெரிய கடமை. இரண்டாவது ஒரு மையத்துடைய கடமை என்ன? அந்த மையத் அவருடைய வாழ்க்கையிலே ஏதாவது வசிய செய்திருந்தால் வசியத்தை சரியாக நிறைவேற்றுவது அவருடைய பொறுப்புதாரிகளுக்கு அனந்தரக்காரர்கள் மீது கடமையாக இருக்கிறது. கண்ணியமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, வசியத் என்பதே ஒரு மனிதன் தன்னுடைய மௌத்துடைய நேரத்தில் தன்னுடைய வஃபாத்துக்கு பின்னால் நிறைவேற்ற சொல்லும்படி அவன் கட்டளையிட்டால் அதற்கு பேர் தான் வசியத். அந்த வசியத்தையும் மார்க்கத்தில் முழு சொத்துக்களில் மூன்றில் ஒரு பகுதியில் தான் வசிய செய்யலாம். ஒரு மனிதன் சக்கராத்தில் இருந்து கொண்டு என்னுடைய முழு சொத்துக்களையும் இந்த இந்த இடங்களுக்கு வக்ஃப் செய்து விட்டேன், இந்த ஏழைகளுக்கு கொடுத்து விட்டேன், இந்த மக்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி முழு சொத்துக்களையும் அவன் வசியத்தாக செய்தாலும் மார்க்கம் சொல்லுது முழு சொத்துக்களும் உனக்குரியது அல்ல, அனந்தரக்காரர்கள் தான் இதற்குரிய அவர்களுக்குரிய சொந்தக்காரர்கள், அனந்தரக்காரர்கள் இந்த சொத்துக்களுக்குரிய. அதனால் முழு சொத்தையும் வசியத்தாக கொடுக்க முடியாது, மூன்றில் ஒரு பகுதியை மாத்திரம் வசியத்தாக நிறைவேற்றலாம். ஹதரத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நோய் விசாரிக்க வருகிறார்கள். புகாரி முஸ்லிமில் ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அவர்கள் மயக்கமுற்று கிடக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் வந்ததும் அவர்களுக்கு மயக்கம் தெரிவடைகிறது. கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், ஊசி பிமாலி குல்லி, என்னுடைய முழு சொத்துக்களையும் நான் வசியத்தாக செய்துவிட்டா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு அந்த உரிமை கிடையாது. யா ரசூலுல்லாஹ், சொத்துக்களில் அரைவாசியை வசிய செய்துவிட்டா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதற்கும் உனக்கு உரிமை கிடையாது. யா ரசூலுல்லாஹ், எதைத்தான் நான் வசிய செய்ய முடியும்? சொன்னார்கள், மூன்றில் ஒன்றை வசிய செய், வஸ்ஸுலுசு கசீர், என்னுடைய பார்வையில் மூன்றில் ஒன்றும் கூட அதிகம் தான். இன்னக இன் தஜர வரசதக அக்னியா கைரும் மின் ஐ யதகஃபஃபுன் நாஸ். சொன்னார்கள், உன்னுடைய அனந்தரக்காரர்களை பிறரிடம் கையேந்த கூடியவர்களாக விட்டு செல்வதை விட அவர்களை சீமான்தாரிகளாக பிறரிடம் கையேந்தாதவர்களாக நீ சொத்துக்களை கொடுத்து விட்டு செல்வது இது மிகவும் சிறந்தது என்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் ஒரு மனிதன் மௌத்தாகும் பொழுதே வசிய செய்கிறான். அவனுடைய வசியத் முழு சொத்திலும் மூன்றில் ஒரு பகுதியை தான் சாருமே தவிர ஏனைய மூன்றில் ரெண்டு பகுதியும் அனந்தரக்காரர்களுக்குரியதே. கண்ணியமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, மூன்றாவது ஒரு மனிதன் கடன் நிறைவேற்றப்பட்டதன் பின்னால், அவனுடைய வசியத் மூன்றில் ஒன்றில் நிறைவேற்றப்பட்டதன் பின்னால் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அது குறிப்பிட்ட அனந்தரக்காரர்களுக்கு போய் சேர வேண்டும். அனந்தர சொத்து என்பதே இதே யாரும் சொந்த அபிப்பிராயப்படி விளையாட முடியுமான ஒன்றல்ல. கண்ணியமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஆச்சரியம், சுபஹானல்லாஹ், குர்ஆன்ல பார்த்தால் எந்த ஒரு கட்டளையையும் எந்த ஒரு சட்டத்தையும் அல்லாஹ் விரிவாக சொல்லவில்லை. குர்ஆன்ல தொழுகை சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய தொழுகை எவ்வாறு தொழ வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லவில்லை. குர்ஆனில் நோன்பு சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய நோன்பு எவ்வாறு பிடிக்கப்பட வேண்டும், நோன்புக்குரிய நிபந்தனைகள் என்ன, நோன்பு எதனால் முறியும், இவைகளை அல்லாஹ் தெளிவாக சொல்லவில்லை. ஜகாத் சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய எட்டு பிரிவினர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறதே ஒழிய அது எப்படிப்பட்ட பொருள்களில் இந்த விதமாக ஸ்டாக் எடுக்கப்பட வேண்டும், கடன்கள் இருக்கக்கூடியவர் எவ்வாறு கையாள வேண்டும், இவைகள் விரிவாக குர்ஆனிலே சொல்லப்படவில்லை. ஹஜ் உம்ராவுடைய முழுச்சட்டமும் குர்ஆனிலே சொல்லப்படவில்லை. ஏன்? குர்ஆன் அது அனைத்து மக்களுக்காகவும் இறக்கப்பட்ட உண்டு. சாதாரண மனிதனும் மரணம் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் இறக்கினான். குர்ஆனில் இருக்கக்கூடிய சுருக்கமான சட்டங்களை விரிவுபடுத்துவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை அனுப்பினான். கண்ணியமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஆனால் அனந்தர சொத்தை பத்தி அல்லாஹ் கூறும் பொழுது, அனந்தர சட்டத்தை பத்தி அல்லாஹ் கூறும் பொழுது, அவன் அதை சுருக்கமாக சொல்லிவிட்டு அல்லாஹ் விடவில்லை. அல்லாஹ் சுருக்கமாக சொன்னான். அனந்தர சொத்துக்களுடைய முழு விவரமும் ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்பதை எங்கும் காண முடியாது. அனந்தர சொத்துக்களை பற்றியுள்ள முழு சட்டங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தானே விரிவாக பேசிவிட்டான். குர்ஆனில் மூன்று ஆயத்துக்களில் அனந்தர சொத்துக்கள் யாருக்கு போய் சேர வேண்டும், எவருக்கு எப்படி பங்கு பிரிக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ்வே தெளிவாக சொல்லிவிட்டான். சூரா அன்-நிசாவிலே அல்லாஹ் அதை சொல்லும் பொழுதே எவ்வாறு துவங்கி வைக்கிறான் என்றால், யூசிகுமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வசிய செய்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒரு விடயத்தை ஊண்டி சொல்வதற்காக வேண்டி, வலியுறுத்தி சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் வசியத் என்ற வார்த்தையே குர்ஆனிலே பயன்படுத்துவதுண்டு. அல்லாஹ் அனந்தர சொத்துக்களை பங்கு வைக்கக்கூடிய அந்த சட்டங்களை பேசும் பொழுது அல்லாஹ் அவனே சொன்னான், யூசிகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வசியத்தாக செய்கிறான். இதுல நீங்கள் மாற்றம் செய்யக்கூடாது. அல்லாஹுடைய வசியத் இதை பங்கு பிரிப்பதற்கு அல்லாஹ் நெருக்கமான ஒரு மலக்குக்கு பொறுப்பு சாட்டவில்லை, அல்லது அவனால் அனுப்பப்பட்ட நபிக்கு அல்லாஹ் பொறுப்பு கொடுக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தானே முழு சட்டத்தையும் முழுமையாக சொல்லி முடித்து விட்டான். கண்ணியமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஏன் மக்கள் இதில் அவர்களுடைய சிந்தனையை பயன்படுத்துவார்கள் என்றால், மக்கள் அவர்கள் நினைத்தது போல இதனை பிரிப்பார்கள் என்றால், இதில் அனந்தரக்காரர்களுக்கு அநியாயம் ஏற்படலாம் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தானே முழு சட்டத்தையும் சொல்லி வைத்து விட்டான். கண்ணியமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எனவே அனந்தர சொத்துக்களில் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பேணுதல் ஏற்பட வேண்டும். அனந்தர சொத்து அது பிழையாக ஆகும் என்றால், இன்றைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய மார்க்கத்தில் நீங்கள் முதல் இழக்கக்கூடிய மார்க்க சட்டம் என்ன தெரியுமா, அனந்தர சொத்துக்களில் நீங்கள் பேணுதல் இல்லாதவர்களாக மாறிவிடுவீர்கள். ஒரு ஹதீஸே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலிருந்து முதல் உயர்த்தப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய சட்டம் அது அனந்தர சொத்து சம்பந்தப்பட்டது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சமூகத்தில் அனந்தர சொத்துக்கள் என்பது அது சாதாரணமாக ஆகிவிட்டது. சுப்ஹானல்லாஹ், இந்த நாட்டிலே இஸ்லாமிய தனியார் சட்டத்தில் 1931 அனந்தர சொத்தை பற்றி அது தனியார் சட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அனந்தர சொத்து அது சாதாரணமான விடயம் அல்ல. நாம் நினைத்தது மாதிரி பிரிக்க முடியாது. இன்று சாதாரணமாக யாரெல்லாம் அனந்தர சொத்துக்களை பங்கு வைக்கிறோம் என்று கூறிக்கொள்கிறார்களோ அவர்களும் எப்படி பங்கு வைக்கிறார்கள்? சுப்ஹானல்லாஹ், பல இடங்களிலே நடந்தது நமக்கு முன்னால் இருக்கிறது. ஒரு தந்தை மௌத்தாகிவிட்டார். அந்த தந்தை மௌத்தானதும் அவருடைய முழு சொத்துக்களையும் மூத்த சகோதரர் எடுத்துக்கொண்டு விட்டார். அவர் கூறும் காரணம் என்னவென்றால், தந்தை மௌத்தாகுவதற்கு முன்னால் 2 மகன் ஏலவல் எழுதிவிட்டு வந்தார், தந்தையுடன் வியாபாரத்திலே சேர்ந்தார், சேர்ந்ததும் 2 தந்தையுடன் சேர்ந்து வியாபாரம் செய்தார், 2 பின்னால் தந்தை வபாத்தாகி விடுகிறார். மகன் சொல்கிறார், இந்த முழு கடையும் எனக்குரியது, யாருக்கும் அதில் நான் சொத்து உரிமை வழங்க மாட்டேன். எண்ணிமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, பெற்றோர்களும் ஒரு விடயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மார்க்கன் நமக்கு ஒரு வழிகாட்டலை சொல்லி இருக்கிறது, தஆமலு கல் அஜானிப், நீங்கள் கொடுக்கல் வாங்கல் என்று வரும் பொழுது சொந்தக்காரராக இருந்தாலும், அது சகோதரர்களாக இருந்தாலும், தகப்பின் பிள்ளை என்றிருந்தாலும், உற்ற நண்பர்களாக இருந்தாலும், அந்நிய மக்களுடன் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுதே எந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வீர்களோ அதே முறையில் நீங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இது நமக்கு உலமாக்கள் இஸ்லாத்துடைய அடிப்படைகளை வைத்து கற்றுத்தருகிறார்கள். உதாரணமாக, தன்னுடைய மகனை தன்னுடைய கடையிலே நாங்கள் வேலைக்கு வைக்கிறோம் என்றாலும், மகனுக்கு ஒரு சம்பளத்தை முடிவு செய்தது தந்தையுடைய கடமை. இந்த கடையில இருந்த மாதம் உனக்கு 25,000 தருவேன். கட்டாயமாக இதை அவருக்கு சொல்லி கடையிலே வேலைக்கு அமர்த்தாவிட்டால் என்ன நஷ்டம் ஏற்படும் தெரியுமா? ஒரு 2 வருடத்தோட வாப்ப மவுத் ஆகிட்டா, மகன் சொல்றாரே இந்த கடை எனக்குரியது, இது தந்தையுடைய பிழை, தந்தை அன்றே இதை அறிமுகப்படுத்தி தாய்க்கும் சொல்லி வைக்க வேண்டும், குடும்பத்தில் பலருக்கும் சொல்லி வைக்க வேண்டும், என்னுடைய மகன் தான் கடையில் நான் அமர்த்தி இருக்கிறேன், ஆனால் மாதம் இவருக்குரிய கூலியாக சம்பளமாக நான் 25,000 கொடுக்கிறேன் என்றால், 2 வருடங்கள் அவர் இருந்திருந்தார், அதற்குரிய ஒரு 600,000 அவருடைய பணமாக அவர் எடுத்துக் கொள்வார், இதுவரையும் எடுத்து இல்லை என்றால் 600,000 போக ஏனைய எல்லா சொத்துக்களும் அங்குள்ள அனைவருக்குமாக பங்கு பிரிக்கப்பட வேண்டும். எண்ணிமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு மையத்துக்கு மனைவி இருந்து அந்த மையத்துக்கு குழந்தைகளும் இருந்தால், மனைவிக்கு மொத்த சொத்துக்களில் இருந்து 1/8 போய் சேர வேண்டும். அந்த மையத்துக்கு குழந்தை இல்லை, மனைவி மட்டும் இருக்கிறார் என்றால், மொத்த சொத்திலே இருந்து 1/4 அந்த மனைவிக்கு போய் சேர வேண்டும். ஒரு பெண் மௌத்தாகிறார், அந்த பெண்ணுக்கு குழந்தை இருக்கிறது, கணவனும் இருக்கிறார் என்றால், குழந்தை இருப்பதன் காரணமாக கணவனுக்கு அந்த பெண்ணுடைய மனைவியுடைய சொத்திலிருந்து 1/4 போய் சேர வேண்டும். அந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லாத போது அந்த கணவனுக்கு முழு சொத்திலும் 1/4 போய் சேர வேண்டும். கண்ணிமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு மையத் அவர் வஃபாத் ஆகி விடுகிறார், அவருக்கு மனைவியும் இருக்க, குழந்தைகளும் இருக்க, குழந்தையுடைய குழந்தைகளும் இருக்க, பேரன்களும் இருக்க, இப்ப அவருடைய சகோதரர் இவருடைய சொத்திலே ஒரு பங்கை முழுமையாக எடுக்க முடியாது. மார்க்கத்தில் அனுமதி இல்லை. மார்க்கம் குழந்தை இருக்கும் பொழுது, பெற்றோர்கள் இருக்கும் பொழுது தன்னுடைய சகோதரருக்கு கொடுத்துள்ள அந்தஸ்து மிகவும் குறைந்தது, குறைந்த அளவு. இன்று என்ன நடைபெறுகிறது? எண்ணிமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சமீபத்தில் மத்திய மாகாணத்தில் ஒரு பெண்ணும் ஒரு தாயும் ஒரு மகளும் ஜகாத் கேட்பதற்காக ஒரு பிரதேசத்திலிருந்து வந்திருந்தார்கள். அவர்களை விசாரித்து பார்த்தால் அவர்கள் யார் என்றால், ஒரு பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களுடைய கணவன், அந்த தாயுடைய கணவன், நல்ல சொத்துள்ளவர், நல்ல ஒரு செல்வந்தர். கணவன் உயிரோடு இருக்கும் பொழுதே கணவனுடைய தம்பி இந்த குழந்தையுடைய சாச்சா, அவர் தன்னுடைய வாகனத்தை கணவனுடைய வீட்டில் நிறுத்துவது உண்டு. அவரும் ஒரு பிசினஸ்மேன். அவருடைய சாமான்களை வைப்பதற்காக ஸ்டோராக அந்த வீட்டில் ஒரு அறையையும் கொடுத்திருந்தார், தன்னுடைய தம்பி தானே என்பதாக. கண்ணிமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, கடைசி 6 மாதமும் தந்தை, அதாவது அந்த பெண்ணுடைய கணவர், அவர் பெரலைஸ் பிடித்து, பாரிசவாதம் பிடித்து அவர் நோயாளியாக இருந்தார். தாயும் குழந்தையும் தந்தைக்கு வைத்தியம் செய்வதற்காக இன்னொரு இடத்திலே ஒரு 6 மாதங்கள் வீடு எடுத்து கூலிக்காக இருந்தார்கள். அதே நிலைமையில் அவர் வஃபாத் ஆகிவிட்டார். வீட்டுக்கு வந்து பார்த்தால் அந்த கணவனின் சகோதரன் ஒரு அறையை ஸ்டோராக கொடுத்த அந்த சகோதரர் முழு வீட்டையுமே ஸ்டோராக எடுத்துக்கொண்டிருந்தார். கண்ணிமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அவர் மார்க்கம் அனுமதிக்காத முறையில் அவருடைய ஆளுமையை பயன்படுத்தி அதற்கென்று சொல்லி டாக்குமெண்ட்களை செய்தெடுத்து முழு வீட்டையும் அவர் தன்னுடையது என்பதாக எழுதி எடுத்துக் கொண்டு விட்டார். கண்ணிமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, மனைவி இருக்க குழந்தை இருக்க அனந்தர சொத்துக்களில் பேணுதல் இல்லை, சமூகத்தில் கவனம் இல்லை. இன்று அந்த தாயும் மகளும் ஜகாத் எடுப்பதற்காக வேண்டி இன்னொரு ஊருக்கு வந்திருக்கிறார்கள். கண்ணிமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. யாரெல்லாம் பங்கு வைக்கிறோம் என்று நாங்கள் சொல்கிறோமோ நாமும் நாம் நினைத்தது போல பங்கு வைத்து ஆரம்பித்து விட்டோம். பங்கு வைக்கும் பொழுதே தாயை பார்த்த சகோதரி அவளுக்கென்று அந்த தாயுடைய முழு சொத்துக்களையும் கொடுத்து விடுகிறோம். ஆபரணங்கள் முழுக்க இந்த இளைய மகள் தான் இவரை பார்த்தாள் என்பதற்காக முழு சொத்துக்களும் அவளுடையதாக மாறிவிடுகிறது. வெளிநாட்டிலே மகன் இருந்தார். அந்த மகன் தந்தைக்கு காசி அனுப்பவும் இல்லை, தாயுடைய நோயை கவனிக்கவும் இல்லை என்பதற்காக அந்த மகனுக்கு அனந்தர சொத்துக்களில் பகுதி இல்லை. அல்லது மகன் தாய் தந்தையுடைய விருப்பப்படி மனம் முடிக்கவில்லை என்பதற்காக அவருக்கு சொத்தை கொடுக்காமல் தடுக்கிறார்கள். கண்ணியமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஆச்சரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத் சமீபமானதும் உலகத்தில் இருந்து முதன் முதலில் உயர்த்தப்படக்கூடிய சட்டம் அனந்தர சொத்துக்கள் சம்பந்தமானது. எண்ணிமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டும், இதிலே பேணுதல் காட்ட வேண்டும். பெற்றோர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஒரு மனிதன் வஃபாத் ஆகும் பொழுது ஆணோ பெண்ணோ வஃபாத் ஆகக்கூடியவருக்குரிய சொத்து என்ன என்பது பிரித்தறியப்பட வேண்டும். தன்னுடைய மனைவிக்கு நான் ஏதோ ஒன்றை கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்றால் கட்டாயமாக இது மனைவிக்குரியது என்று அங்கே பேர் சொல்லப்பட வேண்டும். ஒரு மவுத், ஒரு மையத், அவர் மவுத் ஆகிவிட்டால் அவருக்குரிய சொத்துக்கள் தான் ஏனையவர்களுக்கு அது பங்கு வைக்கப்பட வேண்டும். அவருக்குரிய சொத்து என்ன என்பது அங்கே பிரித்தறியப்படவில்லை என்றால் யார் யாரோடைய சொத்துக்களை அது அனந்தர சொத்துக்களாக அது பிரிக்கப்படலாம். எண்ணிமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, மஆரிஃபுல் குர்ஆன் ஒரு விரிவுரை உருது கிதாபிலே, இதனை எழுதியவர்கள் முஃப்தி ஷஃபீ, இன்று இருக்கக்கூடிய முஃப்தி தகி, இஸ்லாமிய வங்கிகளுக்குரிய பாரிய வழிகாட்டலை செய்து கொண்டிருக்கக்கூடிய உலகளாவிய ரீதியில் புகழ் பெற்ற ஒரு முஃப்தி, ஒரு ஆலிம் முஃப்தி தகி. அவருடைய தந்தை முஃப்தி ஷஃபி மிகப்பெரிய ஆலிமாக பாகிஸ்தானிலே இருந்தார். 2000 ஃபத்வாக்களை தன்னுடைய கையினால் எழுதியிருக்கிறார்கள். அவர்களுடைய மகன் எழுதுகிறார்கள், தன்னுடைய தந்தைக்கு அனந்தர சொத்துக்களின் மீது இருந்த கவனத்தை பற்றி எழுதுகிறார்கள். என்னுடைய தந்தை வீட்டிலே ஒரு அறையிலே இருப்பார். அந்த அறையில் அவர்கள் புத்தகங்களை வைத்திருப்பார். அந்த அறையில் தான் அவர்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் வைக்க வேண்டும். நான் தான் கொண்டு போய் சாப்பாடை வைப்பேன். நான் சுப்ராவை வைத்து அங்கே தண்ணீர் குடிப்பதற்கு கிளாஸை வைப்பேன், பிளேட்டை வைப்பேன், ஏனைய உணவுகளை கொண்டு போய் வைப்பேன். எப்பொழுதும் சாப்பாட்டை சாப்பிட்டு முடிந்தால் அவர்கள் சத்தமிடுவார்கள், ஏ தகி, இதனை உடனடியாக இங்கிருந்து எடுத்து சென்று விடு என்பதாக சத்தம் போடுவார்கள். நான் ஒரு நாள் கேட்டேன், தந்தை அவர்களே, ஒரு சுப்ராவும் ஒரு கிளாஸும் ஒரு பிளேட்டும் தானே, இதற்கு இவ்வளவு ஏன் சத்தம் போடுகிறீர்கள் என்பதாக கேட்ட நேரத்தில் முஃப்தி ஷஃபி வாப்பா தன்னுடைய தலையணைக்கு கீழாலிருந்து ஒரு கடித துண்டை எடுத்தார். அதில் அவருடைய வசியத் எழுதப்பட்டிருந்தது. அந்த வசியத்திலே, நான் மௌத்தாகும் பொழுதே இந்த அறைக்கு உள்ளால் எதுவெல்லாம் இருக்கிறதோ அவைகள் மாத்திரம்தான் எனக்குரிய சொத்து. இந்த அறைக்கு வெளியில் உள்ள அனைத்தும் நான் என்னுடைய மனைவிக்கு எழுதி கொடுத்து விட்டேன். இந்த அறைக்குள் உள்ளவைகள் மாத்திரம்தான் என்னுடைய அனந்தர சொத்தாக பங்கு பிரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு குறிப்பு அதிலே எழுதப்பட்டிருந்தது. அவர்கள் அதனை வாசித்து காட்டிவிட்டு சொன்னார்கள், இந்த பிளேட்டும் இந்த கிளாஸும் இந்த சுப்ராவும் கூட உன்னுடைய தாய்க்கு சொந்தமாக நான் கொடுத்திருக்கிறேன். இந்த மூன்று சாமான்களும் இந்த அறைக்குள் இருக்கும் பொழுது நான் வஃபாத் ஆகிவிட்டால் யாராவது அந்த நேரத்தில் என்னுடைய வசியத்தை படித்து பார்த்தால் இந்த அறைக்குள் இருக்கக்கூடிய அனைத்தும் அனந்தர சொத்துக்கள் என்பதாக எண்ணி இந்த சுப்ராவையும் இந்த கிளாஸையும் இந்த பிளேட்டையும் இது உன்னுடைய தாய்க்கு உரியதாக இருந்தும் அது என்னுடைய சொத்து என்பதாக அனைவருக்கும் பங்கு வைக்கப்பட்டுவிட்டால் உன்னுடைய தாய்க்குரிய ஒரு சொத்து ஏனையவர்களிடம் போய் சேர்ந்த ஒரு குற்றம் ஏற்பட்டுவிடும். அதனால்தான் நான் கத்திக்கொண்டே இருக்கிறேன் இதை கொண்டு போகும்படி. கண்ணியமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எந்த அளவுக்கு தூரம் அவர்கள் கவனம் இருந்தது என்பதை பாருங்கள். ஒரு மையத் மௌத்தானால் அவருக்குரிய சொத்து என்ன என்பது பிரித்தறியப்பட வேண்டும். அது பிரித்தறியப்படும் என்றால் அதுதான் ஏனைய அனந்தரக்காரர்களுக்கு மத்தியில் பங்கு பெய்க்கப்பட வேண்டும். சுபஹானல்லாஹ். முஃப்தி ஷஃபி அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். வஃபாத் ஆனதன் பின்னால் அவர்களுடைய ஜெனாசாவிலே கலந்து கொள்வதற்காக இந்தியாவுடைய மிகப்பெரிய ஆலிம், அரசியல் ஆளுமை மிக்கவராகவும் இருந்தார், சில வருடங்களுக்கு முன்னால் வஃபாத் ஆகிவிட்டார், அபுல் ஹசன் அன் நதவி ரஹிமஹுல்லா, அலீமியா சாப் என்ற அனைவரும் அன்பாக அழைப்பார்கள். பெரும் அரசியல் ஆதிக்கம் மிக்கவர்கள், இந்தியாவிலே முஸ்லிம்களுக்கு பெரும் சேவை ஆற்றியவர்கள், தனியார் சட்டத்தில் அவர்களுக்கு பெரும் பங்களிப்பு உண்டு. அவர்களும் சந்திக்க போயிருந்தார்கள். முஃப்தி ஷஃபி உடைய ஜெனாசாவுக்கு போயிருந்தார்கள். அவர்கள் ஜெனாசாவுக்கு போயிருந்த நேரத்தில் அவர்களுடைய மகன்மார்களில் ஒருவர் வீட்டிலே இருந்த சில உணவுப் பொருள்களை, ஏப்பல் இது போன்று சில பொருள்களை கொண்டு வந்து அவர்களுக்கு முன்னால் வைத்ததும் சொன்னார்கள், இதை நான் சாப்பிட முடியாது என்றார்கள். கேட்டார்கள், ஏன்? சொன்னார்கள், இது உன்னுடைய தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது அவரல்லவா வீட்டிலே கொண்டு வந்து வைத்தார்? சொன்னார், ஆம், என்னுடைய தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது கொண்டு வந்ததுதான். சொன்னார்கள், இப்பொழுது உன்னுடைய தந்தை வஃபாத் ஆகிவிட்டார், இந்த சொத்துக்களில் உன்னுடைய குடும்பத்தில் அனைவருக்கும் பங்குண்டு, ஏனையவரிடம் கேட்காமல் எனக்கு இதனை நீ அளிக்க முடியாது, நான் சாப்பிட மாட்டேன், ஹராம் என்றார்கள். எந்த அளவுக்கு கவனம் இருந்ததென்பதை பாருங்கள். சுபஹானல்லாஹ். கண்ணியமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அலமா இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாபிஈங்களுடைய காலத்திலே இதற்கு இருந்த முக்கியத்துவத்தை அவர்கள் எழுதும் பொழுது எழுதுகிறார்கள். தாபிஈங்களுடைய காலத்திலே ஒரு பெண் மாவு குழைத்துக் கொண்டிருந்தால் ரொட்டி சுடுவதற்காக வேண்டி, மாவு குழைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே தன்னுடைய கணவருடைய வஃபாத்துடைய செய்தி கேள்விப்படுகிறது. உடனடியாக குழைத்த மாவை அப்படியே வைத்து விட்டால் ரொட்டி சுடாமல் வைத்துவிட்டு சொன்னால், நான் பிணைந்து கொண்டிருக்கும் பொழுது மாவை, இது எனக்குரியதாக, என்னுடைய கணவனுக்குரியதாக இருந்தது, என்னுடைய கணவன் வஃபாத்தாகிவிட்டதும் கணவனுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள், எனவே இந்த ரொட்டியில் நான் மட்டுமல்ல பங்குதாரி, இது மௌத்தான என்னுடைய கணவருடைய அனந்தர சொத்தாக மாறிவிட்டது, எனக்கு பங்கிருப்பதை போல கணவனுடைய சகோதரர்களுக்கும் பங்கு இருக்கிறது, எனவே நான் மட்டும் இதில் ரொட்டி சுட்டு சாப்பிட மாட்டேன் என்றார்கள். எண்ணிமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இதை இந்த காலத்தில் நாங்கள் கேட்கும் பொழுது மார்க்கத்தில் இது ஒரு சற்று ஓவர் என்பதாகவும் விளங்குகிறது. வெண்ணிமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஆனால் இல்லை, ஒவ்வொருவரும் விளங்கி இருந்தார்கள். ஒரு பிழையான வருமானம் என்னுடைய தொண்டைக்கு கீழால் இறங்கிவிட்டால், என்னுடைய வாழ்க்கையில் கலந்துவிட்டால் எவ்வளவு பாரதூரம் என்பதை விளங்கி இருந்தார்கள். வெண்ணிமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, பலர்கள் இன்று ஹலாலான வருமானம் என்றால் எதில் பேணுதல் என்றால் சாப்பிடுவதிலேயும் குடிப்பதிலேயும் மாத்திரம். இல்லை சகோதரர்களே, அசையா பொருள்களிலும் ஹராம் ஹலால் இருக்கிறது, ஹராம் ஹலால் இருக்கிறது. என்னுடைய காணி, என்னுடைய கடை துண்டு, என்னுடைய வீடு, இவைகளும் கூட சரியான வருமானத்தில் வந்திருக்க வேண்டும், அதிலேயும் ஹராம் ஹலால் இருக்கிறது. சுபஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு சஹாபி இருந்தார், நுஃமான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. அவருடைய தந்தை பஷீர். பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டாவது திருமணமாக அர்வா என்ற பெயருள்ள ஒரு பெண்ணை மணந்து கொண்டார். ஏற்கனவே இவருக்கு ஒரு மனைவியும் இருக்க, அந்த மனைவிக்கு 4 குழந்தைகள், இரண்டாவது மனைவிக்கு நுஃமான் என்ற பெயருடைய ஒரு குழந்தை. ஒரு நாள் இந்த இரண்டாவது மனைவி அருவாவிடத்திலே வந்தார். வந்து ஒரு ஆலோசனை கேட்டார். என்ன ஆலோசனை? அருவாவே, நம்முடைய குழந்தை நுஃமான் ஏழ்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இவருக்கு என்னுடைய பெரியொரு தோட்டம் இருக்கிறதே, அதை நான் எழுதி கொடுக்க விரும்புகிறேன், உன்னுடைய ஆலோசனை என்ன, அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார்கள். அந்த பெண் சிந்தித்தாள். அந்த பெண் ஒரு கேள்வி கேட்டாள், சரி, உங்களுடைய முதல் மனைவிக்கும் 4 குழந்தைகள் இருக்கிறார்களே, அவர்களுக்கும் என்னுடைய இந்த குழந்தைக்கு கொடுப்பதை போல சரிசமனாக நீங்கள் பிரித்து கொடுப்பீர்களா? அவர் ஒரு நியாயமான பதில் சொன்னார். அவர்கள் வசதியுடன் இருக்கிறார்கள், நம்முடைய இந்த குழந்தை தானே வசதியற்றவராக இருக்கிறார், அதனால் பிரச்சனை இல்லை, இவருக்கு மட்டும் கொடுத்து விடுவோம். அந்த பெண்ணுடைய கவனம், அந்த பெண் சொன்னால் இல்லை, முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று இதற்கு ஃபத்வா கேட்டுவிட்டு வாருங்கள், நபி அவர்கள் இதை என்னுடைய குழந்தைக்கு மாத்திரம் தரலாம் என்று சொல்லிவிட்டால் நான் எடுக்க தயார். நபி அவர்களிடத்திலே போய் கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, உன்னுடைய 5 குழந்தைக்கும் சரியாக நீ பிரித்து கொடுக்க வேண்டும், நுஃமானுக்கு மட்டும் கொடுத்தால் நீ ஒரு அநியாயக்காரனாக மாறிவிடுவாய், இந்த அநியாயத்துக்கு நான் உடந்தையாக ஆக மாட்டேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டார்கள். எண்ணிமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, கவனம் இருக்க வேண்டும். அசையா பொருள்களிலேயும் ஹராம் ஹலால் இருக்கிறது. இன்று சாதாரணமாக அனந்தர சொத்துக்களில் நாங்கள் இடக்கூடிய பிழை எவ்வளவு பெரிய பாரதூரம் என்றால், ஒரு தலைமுறையில் இந்த பிழை நடக்கும் என்றால் அதற்கு பின்னால் தலைமுறை தலைமுறையாக பிழையான வருமானங்களையே சாப்பிட்டு வருவார்கள், அனுபவிப்பார்கள். அவர்களுடைய தொழுகை என்ன, அவர்களுடைய நோன்பு என்ன, அவர்களுடைய தான தர்மங்களுடைய நிலை என்ன? ஆக கண்ணியமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் அனந்தர சொத்துக்களில் அதிகூடிய கவனம் செலுத்த வேண்டும். சரியாக இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 10 நிமிடத்தில் முடிச்சுக்கொள்வோம். கண்ணிமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் அனந்தர சொத்தில் மோசடி செய்கிறான், தன்னுடைய குடும்பத்துக்கு போய் சேர வேண்டியதை தானே கவ்விக்கொள்கிறான் என்றால் அதில் என்ன பயங்கரமான ஆபத்துக்கள் ஏற்படும். சுபஹானல்லாஹ், ஒரு ஆபத்து தான் இவனுடைய துஆக்கள் அங்கே அங்கீகரிக்கப்படாததாக வானுக்கும் பூமிக்கும் மத்தியில் தொங்குவிடப்பட்டதாக நிறுத்தப்பட்டு விடுகிறது. இதில் இவனுக்கு கிடைக்கக்கூடிய பயங்கரமான தண்டனை ஒன்று. இரண்டாவது, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அனந்தர சொத்துக்களுடைய முழு சட்டங்களையும் பேசிக்கொண்டு வந்துவிட்டு அதை எவ்வாறு அல்லாஹ் முடிக்கிறான் என்றால், தில்க ஹுதூதுல்லாஹ், முழு சட்டத்தையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இது அல்லாஹ்வுடைய வரையறை, என்னால் ஏற்படுத்தப்பட்ட வரையறை. யார் இதற்கு ஒளிப்படுவார்களோ சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள், யார் இதற்கு மாற்றம் செய்வார்களோ வலஹு அதாபும் முஹீன், அவர்களுக்கு கேவலமான தண்டனை இருக்கிறது. ஒரு மனிதன் அனந்தர சொத்துக்களில் பிழை விடுகிறான் என்றால் நேரடியாக அல்லாஹ்வுடைய ஒரு சட்டத்துக்கு மாற்றம் செய்து விட்டான், அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை வலஹு அதாபும் முஹீன், பயங்கரமான சோதனைக்கு அல்லாஹ் அவனை உள்ளாக்குவான். கண்ணியமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இது அவனுக்குரிய இரண்டாவது பாவம். அவன் செய்யக்கூடிய மூணாவது பாவம் என்ன தெரியுமா? உலகத்திலே ஆக பயங்கரமான நன்மைகளை சில நிமிடங்களில் அழித்துவிடக்கூடிய பெரும் பாவம் ஒன்றை இவன் அனந்தர சொத்துக்களை தானே கவ்விக்கொண்பது கொண்டு அவன் மேற்கொள்கிறான். அதுதான் என்ன பாவம்? குடும்ப உறவை முறித்து நடக்குகிறான். தன்னுடைய சகோதரனுக்கு போக வேண்டிய, தன்னுடைய மாமட மகனுக்கு போக வேண்டிய, தன்னுடைய மைனிக்கு போக வேண்டிய சொத்துக்களை இவன் எடுத்துக் கொள்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? குடும்ப உறவை இவன் முறித்து நடக்குகிறான். ஒரு மனிதன் குடும்ப உறவை முறித்து நடக்கிறான் என்றால் இது சாதாரணமான உண்டா? வெண்ணிமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று சமூகத்திலே குடும்பங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்குரிய அடிப்படை காரணங்களில் ஒன்றுதான் அனந்தர சொத்துக்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. வெண்ணிமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, இச்சகோதரிகள் சகோதர சகோதரிகள் கோர்ட்ஸிலே போயிருக்கிறார்கள். சகோதர சகோதரிகள் தன்னுடைய குடும்பத்துக்கு உள்ளால் ஆயுதங்களை தூக்கிக் கொள்கிறார்கள், பேசாமல் இருக்கிறார்கள், குடும்ப உறவு முறிகிறது. மத்திய மாகாணத்திலே ஒரு மதரசாவுக்கு ஒரு ஃபத்வா கேட்டு வந்த நேரத்திலே ஒரு பெண்ணும் வந்திருந்தார். ஒரு தாய், மூதாட்டி பெண், அவருடைய கணவன் மௌத்தாகி ஒரு 2 வாரம் இத்தாவில் இருக்க வேண்டிய பெண் இத்தாவை விட்டு விட்டு வந்திருக்கிறார். அவ வந்து சொன்னது என்னண்டா, என்னுடைய கணவன் கபர்ல நெருப்ப சாப்பிடட்டும் என்றா. நெருப்ப சாப்பிட்ட பதுவா செய்கிறார். செய்து சொல்லிவிட்டு சொன்னா, உலகத்தில் வாழக்குள்ள இருந்த எல்லா குழந்தைகளுக்கும் சொத்துக்களை எழுதி வைத்து விட்டார், என்னை மறந்து விட்டார். நான் அந்த நேரத்திலே கேட்டேன், அதற்கு உன்னுடைய குழந்தைகள் பார்த்துக் கொள்வார்கள் என்பதாக சொன்னால், ஆனா எந்த ஒரு குழந்தையும் என்னை பராமரிக்க தயாரில்லை, என்னை ஒவ்வொருவரும் வீட்டிலிருந்து விரட்டுகிறார்கள், நான் இத்தா இருப்பதற்கு எனக்கு வீடு இல்லை. இதற்கு காரணம் என்னுடைய கணவன் அவன் கபரிலே நெருப்பு சாப்பிடட்டும் என்பதாக பதுவா செய்கிறார். எண்ணிமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, குடும்ப உறவு இது சாதாரணமான ஒரு பாவம் அல்ல. ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தாருக்கு போக வேண்டிய சொத்தை தான் எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழுகிறான் என்றால் அது அவனுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய சாபத்துடன் அவன் நடமாடுகிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தானே சாபமிட்ட பாவங்களில் ஒன்றுதான் குடும்ப உறவை முறித்து நடக்கக்கூடியவனுக்கு அல்லாஹ் இட்ட சாபம். அல்லாஹ் குடும்ப உறவை முடித்து நடப்பவனை பற்றி குர்ஆனிலே சொல்லும் பொழுது உலாஇக லஹுமுல் லஅனா இவனுக்கு என்னுடைய சாபம் உண்டாவதாக. வெளிமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க ஒரு பிரயாணம் செல்கிறீர்கள், உங்களுடைய பிரயாண கோஷ்டியிலே குடும்ப உறவை முறித்து நடந்த ஒருவர் இருந்தால் உடனடியாக அவரை உங்களை விட்டும் பிரித்து விடுங்கள், அல்லது அவரை விட்டும் நீங்கள் பிரிந்து செல்லுங்கள், இல்லையெனில் முழு பிரயாண கோஷ்டிக்குமே அல்லாஹுடைய தண்டனை வந்து சேரும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பயங்கரம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யதுகுலுல் ஜன்னத காத்தியா, குடும்ப உறவை முடித்து நடக்கும் சொர்க்கமே போக மாட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். லா தன்ஸிலு ரஹ்மத்து அலா கௌமின் ஃபீஹிம் காத்திஉ ரஹிமின், எந்த ஒரு சமூகத்திலே குடும்ப உறவை முடித்து நடக்கக்கூடிய ஒரு மனிதன் இருந்தாலும் அந்த சமூகத்துக்கே அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்காது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய பாவம், அனந்தர சொத்துக்களில் விளையாடுகிறான் இவன். ஒரு பாவம் அல்ல, இவன் குடும்ப உறவையும் முடித்து நடக்கக்கூடிய பாவத்துக்கு ஆளாகிறான். பெண்ணிமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, உலகத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே பெரும் பாவம் என அடையாளம் காட்டப்பட்ட ஒரு பாவம் இவனால் நடந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் சொன்னான், வலா தக்குலு அம்வாலஹும் இலா அம்வாலிக்கும், அனாதையுடைய சொத்துக்களை உங்களுடைய சொத்துக்களுடன் சேர்த்து சாப்பிடாதீர்கள், இன்னஹு கான ஹூபன் கபீரா, அது மிகப்பெரும் பாவம். பெண்ணிமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அனந்தர சொத்துக்களை எடுத்து தான் புசிக்கிறான், தன்னுடைய குடும்பம் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதாக அவன் நினைத்து அதனை அனுபவிக்கிறான் என்றால் இவன் ஒவ்வொரு நாளும் போட்டுக் கொள்ளக்கூடியது உணவு அல்ல, இன்பகரமான அவனுடைய அது உணவு அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா அவர்கள் பௌத்திலே அதாவது நெருப்பு கங்குகளை போட்டுக் கொள்கிறார்கள், நெருப்பு கங்கு, நெருப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வெண்ணிமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அது மட்டுமல்ல, கியாமத்துடைய நாளையில இவன் உலகத்துல பொய்யான டொக்குமெண்ட்டுகளை செய்து அனந்தர சொத்துக்களை தன்னுடையது என்பதாக அபகரித்துக் கொண்டார், உலகத்தில் வெற்றியாளன் என்பதாக தலை நிமிர்ந்தார். கியாமத்துடைய நாளையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆகப்பெரிய வங்கலோக்காரர் யாரென்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு மனிதன் மலை போன்ற அமல்களுடன் வருவான், ஆனால் அவனுக்கு எதிராக பலர்கள் வழக்கு தொடுப்பார்கள். அதில் ஒரு மனிதர், இன்னஹு அகத மாலி பிகைரி ஹக்கின், யா அல்லாஹ் உலகத்திலே என்னுடைய சொத்துக்களை இவன் அநியாயமாக என்னிடத்திலே இருந்து எடுத்தான், அனந்தர சொத்துக்களும் இதிலே அடங்கும். வெண்ணிமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, வழக்காடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவனுடைய நன்மைகளை அந்த மக்களுக்கு கொடுக்கப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது போக இன்னும் வழக்காடக்கூடியவர்கள் இருக்க இவனிடத்திலே கொடுக்க நன்மை இருக்காது, வழக்காடக்கூடியவர்களுடைய பாவங்கள் இவன் மீது மலை போல் சுமத்தாட்டப்பட்டு முகங்குப்பர நரகத்திலே தூக்கி எறியப்படுவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அதனால் அனந்தர சொத்துக்களுடைய விடயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும், இந்த சட்டங்களை படிக்க வேண்டும். ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பெற்றோர்களின் மூலமாக தவறுகள் ஏதாவது நடந்திருந்தால் உடனடியாக இதற்குரிய தௌபாவை மேற்கொள்ள வேண்டும். இதற்குரிய தௌபா அதற்கு உரியவர்களுடைய சொத்தை அவர்களிடம் போய் சேருவக்கூடிய ஏற்பாடுகளை செய்துவிட்டு அதற்கு பின்னால் அல்லாஹுடன் கையேந்துவோமே ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம்முடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொன்ன ஒரு ஹதீஸை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சொன்னார்கள், தஅல்லமுல் ஃபராயித், நீங்கள் அனந்தர சொத்துக்களுடைய சட்டங்களை அதிகம் கற்றுக்கொள்ளுங்கள், வஅல்லிமுஹன்னாஸ், மக்களுக்கும் அதனை கற்றுக் கொடுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் இதை நாங்கள் கேட்டுவிட்டு விட்டு விடுவது அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இதை தேட வேண்டும், நாம் வாழ்க்கையில் படிக்க வேண்டும். நான் அனந்தர சொத்து என்ற அடிப்படையில் என்னுடைய குடும்பங்களுக்கு எதை நான் விட்டுவிட்டு செல்கிறேனோ அதை உலகத்திலேயே சரியான முறையில் பங்கு பிரித்து வைத்துவிட்டு நாங்கள் செல்ல வேண்டும். இதுதான் நம்முடைய இருலக வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய வெற்றியாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எனவே அப்படிப்பட்ட அல்லாஹ் பொருந்தி கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
குல் லில் கௌனி வ குல் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
கம் ஃபீக சுரூரன் வ சலாம்.